புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வை. புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வையின் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்மவர்களின் புலம்பெயர்வு பற்றியதான பார்வையில் ஜெர்மன் நோக்கிய புலம்பெயர்வும் அதன் ஆரம்பகால நிகழ்வுகளும் என்பவைகளை சென்ற அங்கத்திலே கவனித்திருந்தோம். எப்படி ஜெர்மனி நுழைகுதல், அதேபோல ஜெர்மனியில் எவ்வாறு அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், அகதி அந்தஸ்தை எவ்வாறு கோருதல், அவ்வாறு கோரியதான நிலைகளில் அவர்களுக்கு நிகழ்கிறதான அடிப்படைகள் என்னென்னவாக இருந்தன என்பதை சற்று விரிவாகவே சென்ற அங்கத்திலே பார்த்திருந்தோம். அவர்கள் ஜெர்மனிக்குள் நுழைகிற பொழுது இன்றைய ஜெர்மனியாக அன்றைய ஜெர்மனி இல்லை என்றும், அது கிழக்கு மேற்காக பிரிந்திருந்ததென்றும், அதிலும் பிரதானமாக அதன் தலைநகரம் என்று குறிப்பிடப்படுகிற பெர்லின் நகரமும் கிழக்கு மேற்காக பிரிக்கப்பட்டு தடுப்பு சுவர் அமைந்திருந்தது என்றும் பார்த்திருந்தோம். ஏறத்தாழ இன்றிலிருந்து ஒரு 25 வருடங்களுக்கு முற்பட்ட நிலைமை இது என்பதை குறித்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது, சரியாக சொன்னால் 1985 ஆண்டு காலப்பகுதி என்று சென்ற அங்கத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த காலகட்டத்தை எடுத்து கொண்டதற்கு காரணம், இந்த காலத்தில் ஏற்பட்ட மிக பெருந்தொகையான புலம்பெயர்வு, ஜெர்மன் நோக்கிய புலம்பெயர்வு, அதற்கு ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம், இவைகள்தான் இந்த ஆண்டை நான் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம். சென்ற அங்கத்தை சரியாக கவனித்து ஞாபகப்படுத்தி கொண்டால், 1985 ஆண்டு ஜூன் மாதம் வரையிலும் கிழக்கு ஜெர்மனி வந்து கிழக்கு பெர்லினில் இருந்து மேற்கு பெர்லினுக்குள் நுழைந்து மேற்கு ஜெர்மனிக்கு வருதல் என்பது மிகச் சுலபமான ஒரு வழிமுறையாக இருந்தது. காரணம், அந்த நேரத்தில் 24 மணி நேர அனுமதி, அதாவது விசா எனப்படுவது, சுலபமாக வழங்கப்பட்டது. அதனால் மிக பெருந்தொகையானவர்கள் ஜெர்மனி வந்து சேர்ந்தார்கள் என்று கவனித்திருந்தோம். இந்த நிகழ்வு 85 ஆண்டு ஜூன் மாதம் முடிவுக்கு வந்தது. இங்கு எவ்வளவுதான் அகதிகள், மனிதாபிமானம், மனிதநேயம் முதலானவைகளை இந்த ஐரோப்பிய அரசுகள் சொல்லிக் கொண்டாலும், அதிலும் குறிப்பாக ஜெர்மனி இதற்கெனவே தனித்துவமான சட்டத்தை கொண்டிருக்கிறது என்று உலகம் பூராவிலும் அறியப்பட்டிருக்கிற ஒரு நாடு, இரண்டாம் உலக யுத்தத்தின் பிரச்சனைகளினால் ஜூதர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு பரிகாரமாக இவ்வாறு நாடு விட்டு அகதிகளாக ஓடி வருகின்றவர்களை அரவணைத்துக் கொள்கிற, அதனாலேயே உலக நாடுகளில் ஒரு மதிப்பும் சலுகைகளையும் கூட பெற்றுக் கொண்டிருந்தாலும், ஜெர்மனியும் தன்னுடைய அரசியல் பொருளாதார அடிப்படைகளை கவனத்தில் கொண்டுதான் இந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற நிலையை மேற்கொண்டிருந்தது. அந்த காரணத்தினால் மிக பெருந்தொகையான அகதிகள் வந்து சேர்கிறார்கள் என்கிற பொழுது, இதற்கு பிரதானமானதான அடிப்படையிலே காணப்பட்டதான இந்த கிழக்கு பெர்லினில் இருந்து 24 மணி நேர விசாவோடு மேற்கு பெர்லினுக்கு வரக்கூடியதாக இருக்கிற அந்த வாசல், இரண்டு அரசாங்கங்களும், அதாவது கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ஆகிய இரண்டு அரசாங்கங்கள், இரண்டு நாடுகளும் தமக்கிடையிலே பேசிக்கொண்டு அதன் அடிப்படையிலே அந்த வாசலை ஜூன் மாதத்தோடு மூடிவிட்டன. ஆக ஜூன் மாதத்திற்கு பின்னால் 1985 ஜூன் மாதத்திற்கு பின்னால் மிகச் சுலபமாக ஜெர்மனிக்குள் நுழைவது என்பது முடியாத ஒரு காரியமாக ஆகி போயிற்று என்பது கவனிக்கத்தக்கது. இது ஒரு வகையான அரசியல் பொருளாதார நிலையினால் ஜெர்மனி மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை என்றால், இதற்கு முன்னாலேயே இன்னொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இருந்தது. புலம்பெயர்ந்து வந்த அகதிகள் அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன, அதாவது அகதியாக அங்கீகரிக்கப்படாவிட்டால் என்ன, அகதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்த ஒரு மாதத்திற்குள்ளேயே வேலை செய்வதற்கான அனுமதி, வேர்க் பெர்மிட் என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய வேலை செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த நிலைமை 85 முன்னால் மிக ஆரம்ப காலங்களில் இருந்தது. இதுவும் கூட இவர்கள் உழைக்கிறார்கள் என்றும், பிழைப்பு தேடியே இங்கு வந்திருக்கிறார்கள் என்றும், அரசியல் காரணங்கள் முதலானவைகள் இல்லை என்றும், இது குறித்ததான இந்த கருத்துக்கள் பரவலாக சொல்லப்பட்டதன் விளைவாக 1981 ஏப்ரல் மாதத்திற்கு பின்னால் இந்த நடைமுறையும் இந்த சட்டமும் நிறுத்தப்பட்டது. அதாவது அகதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அந்த அகதி விண்ணப்பம் விசாரணைகளின் பின்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே அவருக்கு வேலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுதல் என்கிற நிலை 81 ஏப்ரல் மாதத்திற்கு பின்னால் நடைமுறைக்கு வந்தது. ஆக இங்கே இந்த அடிப்படைகளை கவனித்துக் கொண்டால், இவைகளை ஏன் பார்க்கிறோம் என்றால், சென்ற அங்கத்தின் இறுதியிலே அகதி விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிலைமை என்ன, மறுக்கப்பட்டவர்கள் நிலைமை என்ன என்பதை இந்த அங்கத்திலே கவனிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதன் விளைவுதான் இந்த நிலைமையினை நாங்கள் விரிவாக பார்த்தல் என்பது. இந்த அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வேலை செய்வதற்கான அனுமதி கிடைத்து வேலை வாய்ப்புகளை தேடத் தொடங்கி பெற்றுக்கொண்டார்கள். அகதி விண்ணப்பம் மறுக்கப்பட்டவர்கள் அகதிகளாகவே வாழ வேண்டியதான ஒரு சூழ்நிலையும், அவர்களின் வேலை வாய்ப்புக்கானதான வசதிகள் முதலானவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரையிலும் இல்லாதிருப்பதும் என்றதான நிலையும் ஏற்பட்டது. நான் முன்னாலே குறிப்பிட்டதை போல ஜெர்மனியின் பல்வேறு மாநிலங்களில் பரவலாக அகதிகளாகவர்கள் அனைவரும் பிரித்து அனுப்பப்பட்டார்கள். அது கூட ஒரு வகையில் இந்த அரசினுடைய இந்த நிலைமைகளை கையாளுகிற முறை எப்படி இருந்தது என்பதை காட்டுவதாக இருந்தது. அதாவது பெருந்தொகையானவர்களை ஒரே இடத்தில் அல்லது ஒரே மாநிலத்தில் குடியமர்த்திக் கொள்வது, மாநிலத்திலும் கூட ஒரே இடத்தில் குடியமர்த்திக் கொள்வது என்பது தங்களுக்கு பல சிக்கல்களை உருவாக்கும், அதிலே பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடும், மிக பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் அதுவும் அகதிகளாக இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் நிறபேதம் இங்கே இருக்கிறதான இந்த நாட்டில் இவர்கள் வேலை செய்கிறார்கள், வசதியாக வாழுகிறார்கள் என்பது இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற மனமாற்றம் அரசியல் கட்சிகளுக்கு அவைகளின் ஆட்சியை கைப்பற்றுகிற நோக்கங்களுக்கு பல்வேறு விதங்களில் பாதகமாக அமையக்கூடும் என்கிற கருத்தும் கூட இந்த அடிப்படைகளை கொண்டிருந்ததன் காரணத்தினால் இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுவனவாக அமைந்தன. எனவே அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அதனை பிரயாணம் செய்வதற்குரிய பத்திரம் என்று, அதாவது டிராவல் டொக்யூமெண்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிற அந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட எங்களை பொறுத்தவரையிலே கடவுச்சீட்டு போல. அதனை நம்மவர்கள் நீல புத்தகம் என்று குறிப்பிட்டு கொண்டார்கள். அதாவது அந்த கடவுச்சீட்டு போன்ற அந்த புத்தகம் நீல நிறத்திலேயே இருந்தது. அந்த நீல புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இயல்பாகவே கால வரையறையற்ற வதிவிட அனுமதி, அதாவது விசாவும், அதே போல கால வரையறையற்ற வேலை செய்வதற்கான அனுமதியும், அதாவது வேர்க் பெர்மிட்டும் கிடைப்பதாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கு உரிய வேலைகளை ஜெர்மன் முழுமையாக தேடி எங்கேயும் கிடைக்குமானால் அந்த இடங்களில் சென்று வேலை செய்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் இருந்தது. மிகச்சரியாக சொன்னால், ஒரு மாநிலத்தில் இந்த நீல புத்தகம் பெற்றுக்கொண்டவர் வேறொரு மாநிலத்தில் வேலை தேடி போய் அங்கேயே வேலை, அதே போல தங்குவதற்கான வீடு அல்லது அறை முதலானவைகளை தேடி எடுத்து செய்யக்கூடிய வசதி அவருக்கு இருந்தது. ஏனையவர்கள், மறுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில், அவர்கள் நீதிமன்றத்தினால் ஏதோ ஒரு விசாரணையில் அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்கிறதான ஒரு நிலை வரும் வரைக்கும் வேலை செய்வதற்குரிய அனுமதி இல்லாதிருந்தது மட்டுமல்ல, அவர்கள் குறித்த மாநிலங்களில், அது மட்டுமல்ல, குறித்ததான நகரங்களிலிருந்து பிற நகரங்களுக்கு கூட பயணம் செய்யப்பட முடியாத ஒரு நிலைக்கு உட்பட்டவர்களாக இருந்தார். இந்த அடிப்படையை மிக தெளிவாக அல்லது மிக அடிப்படையாக நாங்கள் கவனித்துக் கொண்டால், அதாவது மறுக்கப்பட்டவர்களின் நிலை என்பது ஒரு சமூக உதவியை பெற்றுக்கொண்டு அந்த சமூக உதவி வழங்கப்படுகிறதான நிலையிலே அதிலேயே தங்கள் காலத்தை நகர்த்த வேண்டியவர்களாகவும், அந்த சமூக உதவிகளோடு சேர்ந்த முகாம்கள் அல்லது போனால் தற்காலிக வதிவிடங்கள் என்று சொல்லப்படுபவைகளிலேயே வாழ வேண்டியவர்களாகவும் அவர்களின் நிலை இருந்தது. இது எவ்வளவு காலத்திற்கு, எவ்வளவு நாளுக்கு என்பது பின்னால் வருகிற வெவ்வேறு விதமான சட்டங்களின் மூலம் வரிசைக்கிரமமாக வெவ்வேறு வகையான வளர்ச்சிகளை கொண்டதாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டவர்களின் அந்த நீல புத்தகத்தில் காலவரையறையற்ற வதிவிட அனுமதியும் காலவரையறையற்ற வேலை செய்வதற்கான அனுமதியும் கூட பின்வருகிற காலங்களில் குறித்த காலங்களுக்கு என்று வரையறுக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் குத்தப்பட்டதாக இருந்தது. சரியாக சொன்னால், ஆரம்பத்தில் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வாழலாம், வேலை செய்யலாம் எங்கும் எப்போதும் என்ற இருந்த நிலைமை பின்னால் இத்தனை காலத்திற்கு மட்டும், இத்தனை காலத்திற்கு மட்டும் என்று குறிக்கப்பட்டு திரும்ப அந்த காலம் முடிய பழையபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டதாக அல்லது போனால் கொண்டமைவதாக ஆயிற்று என்று பார்க்கலாம். இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதோடு இன்னும் மறுக்கப்பட்டவர்களின் நிலை காலத்திற்கு காலம் பிறகு எப்படி ஆயிற்று என்பதையும் அடுத்த அங்கத்திலே கவனித்து கொண்டு இந்த அனுமதிகள் முதலானவைகள் பற்றிய பார்வையை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்க்கை எப்படியாக அமைகிறது என்று ஒவ்வொரு அங்கங்களிலும் பார்க்கலாம். அதுவரையிலும் இதனோடு நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.